SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
அடுத்து உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ மரபு கவிதை பற்றி உங்ககிட்ட கேட்ட போது நீங்க பதில் சொல்லியிருக்கிறீங்க, மரபு கவிதை வந்து பெரிய வீடு மாதிரி, புது கவிதை வந்து சின்ன வீடு மாதிரி அப்படின்னு. ஆனா இப்ப பார்த்தா பெரிய வீடுகளே காணாம போன மாதிரி இருக்கு.
நான் திரும்ப பெரிய வீட்டுக்கு போயிட்டேன்னா இப்போ
அப்படியா,
சின்ன வீட்டு மோகம் குறைஞ்சு பெரிய வீட்டுக்கு போன போய் அங்கேயே தங்கி இருக்கிற மாதிரி, எப்படி மாதையை விட்டுட்டு கண்ணகிட்டே திரும்ப கோவலன் போன மாதிரி. நான் வந்து மரபு கவிதைக்கு இப்போ திரும்பியிருக்கேன். என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டால், ஒரு ஸ்ட்ரக்சரலிசம் எப்போவுமே இருக்கும் ஒரு 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 கவிதையிலேயோ ஒரு இயக்கத்திலேயோ அரசியல்லையோ. ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா திரும்ப அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு அது போகும். எப்போ அது வந்து இயற்கை. அது மார்க்ஸு கூட அதை அடிப்படையாக வச்சு தான் அவருடைய மார்க்சிய தியரியை கூட அவர் வகுத்திருக்கார். நம்ம ஒரு காலத்தில் ரொம்ப மரபு ஒரு ஸ்டாக்னேஷன் தேக்க நிலையில் இருந்தது, அது வந்து கவர்ச்சி இல்லை, அழகு இல்லை. அதனால் என்ன ஆச்சுன்னா ஒரு புதுக்கவிதை மோகம் ஏற்பட்டு ஒரு பெரிய அலை வீச்சு ஏற்பட்டுச்சு. இப்போ புதுக்கவிதை ஒரு மாதிரியான தேக்கம், ஒரு மாதிரி சலிப்பு உண்டாகிற மாதிரி எனக்கு தோணுது. அப்போ நம்ம மரபை முறுக்க விட்டதும் தப்பு, நமக்கு வளமான மரபு இருக்குது. அதனால் இந்த புதுக்கவிதையில் கிடைத்த மகரந்தத்தை கொண்டு போய் அந்த பழைய மரபு கவிதையில் போட்டோம்னா அது ரொம்ப செழிப்பாக அழகாக மாறுங்கிற கருத்து எனக்கு இருக்குது. அதனால் இப்போ நிறைய மரபு கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்கேன்.
ஆனால் மக்கள் மரபு கவிதையை ரசிக்கிற அளவுக்கு ரசனை பெற்றிருக்காங்களா?
இருக்கு. இன்னைக்கு அது வந்து பெரிய ஒரு வியப்பு என்னன்னு கேட்டால், எப்போவுமே மரபு கவிதைக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு, அந்த ஈர்ப்பு மாறலை. இப்போ கூட என்னுடைய மரபு கவிதைகளை ரொம்ப ரசித்து படிக்கிறாங்க மக்கள். அது என்னன்னா எழுதுறவங்க வந்து நல்ல எழுதுற கவிஞர்கள் குறைவு, அதனால் அதில் ஈர்ப்பு போயிட்டது. பெரும்பாலும் நல்ல மரபு கவிதைகள் எழுதி கொண்டிருந்த கவிஞர்கள்லாம் புதுக்கவிதைக்கு வந்துட்டாங்க, அது ஒரு காரணம். அதனால் அங்கே எழுதி கொண்டிருக்கிற கவிஞர்கள் வந்து இப்போ வந்து கவித்துவம் அதிகமாக இல்லை, ஏதோ யாப் இலக்கணம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு எழுதிட்டுருக்காங்க. அதுதான் வந்து மக்கள் கவரலை. நீங்கள் நல்ல சுவையான பாடுபொருள்கள், அந்த நீங்கள் கொடுக்குற கண்டென்ட், உள்ளடக்கம், சொல்கிற முறை, இதெல்லாம் நல்லா இருந்தால் நிச்சயமாக படிப்பாங்க.
இப்போ நீங்கள் திருவள்ளுவர் மாநாட்டுக்கு வந்திருக்கிறீங்க. திருக்குறள் வந்து ஒரு சமண நூல் அப்படிங்கிற ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை வந்து சொன்னீங்க. அது இப்போ இல்லை, கொஞ்சம் சொல்லப்பட்டு பல ஆண்டுகள் ஆகுது.
அதை கவனிச்சிருக்கீங்க?
ஆமாம், அது தொடர்ந்து சர்ச்சையாகவே இருந்துகிட்டும் இருக்கு. நம்புறீங்களா நீங்க?
நம்புறதில்லை. நான் வேணும்னு சொன்னது என்ன, ஆராய்ச்சி பண்ணி சொன்னது அது. அதுக்கு வந்து ஒரு பலமான சான்று நான் ஒன்று கொடுக்குறேன். உலகத்திலேயே உயிர்களை கொல்லக்கூடாது, புலால் உண்ணவும் கூடாதுன்னு சொன்ன ஒரே மதம் சமண மதம் தான். திருவள்ளுவர் ரெண்டையும் சொல்கிறார், கொல்லாமை புலால் உண்ணாமை ரெண்டும் இருக்குது. பௌத்தம் கூட என்ன சொல்லுது, கொல்லக்கூடாது புலால் உண்ணலாம்னு சொல்லுது. அடுத்த ஸ்டேஜில் தான் இருக்குது. ரெண்டாவது, துறவரத்தால் தான் ஒருத்த முக்தி அடைய முடியுங்கிறதுல உறுதியான கொள்கையுடையது சமணம். துறவரத்தில் தான் முடிக்கிறார் இல்லறத்துக்கு பிறகு. அது மட்டும் இல்லை, கல்லுண்ணாமையும் சமண மதத்திற்கே உரிய கொள்கை, அதுவும் இருக்குது அதில். கல்லுண்ணாமையும் இருக்குது, இவ்வளவும் சேர்ந்து இருக்குது அதில். அது மட்டும் இல்லை, நீத்தார பெருமை, வான் பெருமை, வான்மா, இதெல்லாமே வந்து அவர்கள் வழக்கமாக பாடுறது. ஒரு மரபு இருக்குது சமண கருத்துக்களில். இதை விட ஒரு உறுதியானது ஒன்று சொல்லணும்னு சொன்னால், இந்திரனை பற்றி வருகிற ஒரு கருத்து. இந்திரனே சாலும் கரின்னு வருது, ஐந்தவித்தான் ஆற்றல், இந்திரனே சாலும் கரின்னு இருக்க. அந்த திருக்குறளுக்கு வந்து இந்திரன் வந்து ஹிந்து புராணங்கள்லையும் ஒரு இந்திரன் வரான். அவன் அந்த அகலிகை ஆசைப்பட்டு அசிங்கப்பட்டு போனானே அந்த இந்திரன். ஆனால் திருவள்ளுவர் பாடுறது அந்த இந்திரன் இல்லை. அது பரிமேலழகர் போன்றவர்கள் செய்த ஒரு பெரிய தவறு. வேணும்னே அதை சமண மதம் இல்லைன்னு கொண்டு வந்து ஹிந்து மதத்துக்கு கொண்டு வர செய்த முயற்சிகளில் தொடக்கம் பரிமேலழகர் செஞ்சது. அவர் அதுவும் மீட்டு கொண்டு வந்து இங்கே கொண்டாந்து சேர்க்க பார்த்தார். ஆனால் சில இடங்களில் அவரால் பொருள் சொல்ல முடியல. அதில் இது ஒரு இடம், ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பலா இருக்கோமான் இந்திரனே சாலும் கரி. ஐந்து புலன்களையும் அடக்கியவனுடைய ஆற்றல் அப்படின்னு சொல்ல வர்றார். அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறார். யாரை காட்டணும்? அப்படி அடக்கியவனை தானே காட்டணும், அடக்காதவனை காட்டுவாருங்களா? அடக்காதவனை காட்டுறார் ஒரு பரிமையழகர். அந்த இந்திரனை கொண்டு வந்து அவனை போல இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். கன்ஸ்ட்ரக்ஷனே சரியாக வராது, பாடல் கருத்தே கூட சரியாக வராது. இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், சமண புராணத்தில் வந்து இந்திரன் இருக்கிறான், அங்கேயும் ஒரு இந்திரன் இருக்கான். அந்த இந்திரன் யாருன்னா, 1000 வேள்வி செய்து தேவர்களுக்கு அரசனாக ஆனவன் அந்த இந்திரன். அவன் என்ன பண்ணுவான்னா, யாராவது தவம் செய்கிறாங்க பூமியில், ரொம்ப அருமையான ஆழமான தவம்னு சொன்னால் அது அவங்கள நிறைவடைஞ்ச உடனே அந்த இந்திரன் நேராக வந்து அவர்களை உபசரித்து சமவ சரணம்னு ஒரு தாமர மலரால்ன ஒரு பல்லக்கு அது பறக்கும் அப்படியே, அதை கொடுப்பான். அதில் ஏறி அவங்க உட்காந்துக்கிட்டு நினைச்ச இடத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணலாம் போகலாம்ங்கிற மாதிரியான ஒரு தொன்மம் அவங்கக்கிட்ட இருக்குது. இந்த தொன்மத்தை தான் வந்து திருவள்ளுவர் கையாண்டிருக்காருங்கிறதுக்கு இந்த திருக்குறளினுடைய அந்த அமைப்பு முறையை காட்டும். அந்த இந்திரன் வந்து எப்போ வந்து அந்த தாமரை தவிசை கொடுத்து உபசரிக்கிறானோ அதுதான் சான்று. அவன் 5 புலத்தையும் அடக்கி பெரிய தவம் செய்திருக்கிறான் என்பதற்கு அதுதான் சான்றுங்கிறது நேரடியான பொருள் வரும். ரெண்டாவது வந்து கடவுள் வாழ்த்து, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார்ன்னு இருக்கு. இங்கேயும் பரிமேலகர் பொருள் சொல்ல முடியாமல் தடுமாறுறார். மலர்மிசை ஏகினான் என்று இறந்த காலத்தில் வருது. அப்போ இறந்த காலத்தில் நடந்ததுன்னா ஒரு ஹிஸ்ட்ரி, ஏதோ வரலாற்று நிகழ்ச்சியை சொல்கிறாருங்கிறது வெளிப்படையாக இருக்குது. அப்போது யார் மலர்மிசை ஏகினான், மலர் மேலே யார் போனான், மலர்மிசை போனான்னு சொன்னாலேயே இந்த சமவசரத்தை தான் குறிக்கிறது. தாமரை மலரில் போனவன் அப்படின்னு அர்த்தம். இதை அவர் வந்து மனமோகிய மலர்னு மனம்ங்கிற சொல்ல இல்லாத சொல்ல கொண்டு ஏகினான்னு பாஸ்டன்ஸில் இறந்த காலத்தில் இருக்க, அதுக்கு என்னென்னா விரைந்து சேர்ந்ததுனால இறந்த காலத்தில் சொன்னார்னு போட்டு அதை என்னென்னமோ பண்ணி மசாலா பண்ணியிருக்கிறார். அதுக்கு காரணம் அவருக்கு வந்து நேரடியான பொருள் வரல, அது வராது. அது இன்னும் சரியாக சொல்லப்போனால் கடவுள் வாழ்த்து, கடவுள்ங்கிற சொல்ல ரிஷபதேவரை குறிக்கும், ஆண்டவனை அல்ல. சமணர்கள் ஆண்டவனை வணங்குறது இல்லை, ஏற்றுக்கொள்வது இல்லை. அந்த கடவுள் வாழ்த்து முழுக்கவே கவனிச்சிங்கன்னா மற்ற மதங்கள் சொல்லுகிற இறைவனை பற்றிய வாழ்த்து அல்ல அது, அது வந்து ரிஷபதேவரை பற்றிய வாழ்த்துங்கிறதுக்கு அதுக்கு நிறைய சான்று இருக்குது.
இல்லை, இப்போ இதில் கேள்வி என்ன கேள்வி எழுப்பப்படுதுன்னா, திருக்குறள் ஒரு பொதுமறை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பின்னணியில், திருக்குறள் வந்து ஒரு என்ன திருவள்ளுவர் கிறிஸ்தவர் திருக்குறள் சமண நூல் இப்படின்னு ஒரு மதம் சார்பாக திருக்குறளை வந்து பங்கிடுவது அல்லது அடையாளப்படுத்துவது திருக்குறளுக்கு நாம் செய்யும் நல்லதல்ல அப்படின்னு.
அந்த கருத்தை நான் ஏற்றுக்கல. ஏன்னு சொன்னால் ஒரு உண்மையை மறைக்கக்கூடாது. இப்போ சமண மதத்தை சார்ந்தவருங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்குது. அதை மீட்கிறதுக்காக பின்னாடி சமண சமயத்தையும் பௌத்த சமயத்தையும் எதிர்த்து வந்த சைவ வைணவ கொள்கையாளர்கள் வந்து திருக்குறளை ஒன்றும் பண்ண முடியலை. அதனால் அதை மீட்பதற்காக ஏற்பட்ட ஒரு காரணங்களில் தான் பொதுமறைன்னு வேற ஒரு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமறையாக இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. எப்படின்னு சொன்னால் சமண சமயத்தினுடைய சிறப்பு கொள்கைகள் இருக்குது பாருங்கள், அந்த கொள்கைகள் அவர் சொல்லலை. திருவள்ளுவர் எல்லோருக்கும் உதவக்கூடிய பொதுவான அறங்கள் இடத்த பாடுறார். அதனால் பொதுமறை சொல்வதுங்கிறதுல தவறானதும் இல்லை. ஆனால் அவர் யாருங்கிறது திருக்குறளில் சாட்சி இருக்குது. அதை விட்டு விட்டு ஒரு உண்மையை சொல்கிறது மறைக்கிறது வந்து சரியில்லை.
இப்போ திராவிட அரசியல் ஈடுபாடு, அதாவது நான் வாஸ்தவரை வந்து உங்கள் தந்தையார் மகதி அவர்கள் பெரியாரை வந்து மதுரை கலைத்தே கூட்டங்கள் நடத்தியிருக்கும் அந்த ஒரு பாரம்பரியத்தில் நீங்கள் வந்துள்ளீர்கள். இப்போது கேள்வி என்னவென்றால், பலவித விமர்சனங்கள் உங்கள் மீது வைக்கப்படுகிறது. நீங்கள் கலைஞரோடு அவரது கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள், முழுமையாக அவரை ஆதரிக்கின்றீர்கள் என்றவாறு. ஆனால் நீங்கள் நேரடியான அரசியலில் இதுவரை ஈடுபடவில்லை. அதாவது உங்களுக்கு என்ன வாணியம்பாடி தொகுதியில் எம்எல்ஏயாக வந்து ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்கள் ஆகியிருக்கலாம், ஆனால் ஆகவில்லை. ஆனால் தொடர்ந்து நீங்கள் கலைஞரை ஆதரித்து வருகின்றீர்கள். குறிப்பாக வக்ஃப் வாரியத்தின் தலைவராக நீங்கள் நியமனம் செய்யப்பட்டீர்கள். அதுவே ஒரு அரசியல் நியமனம் என்று அப்போது விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. மட்டுமல்ல, 2 வாரங்களுக்கு முன்பு நீங்கள் திருமாவளவனின் பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சியில் பேசியுள்ளீர்கள் கலைஞரோடு. இப்படி நீங்கள் திராவிட இயக்கத்தோடு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு, கலைஞரோடு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றீர்கள். ஆனால் கலைஞர் வந்து ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதி என்று கருதப்படக்கூடியவர் அல்ல. அவர் ஒரு உத்தமிழ் அறிஞர் என்ற வகையில் பார்க்கப்படலாமே தவிர, அவர் ஒரு திராவிட தலைவர் அல்லது அவர் பின்பற்றப்படக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் அல்ல என்று சிலர் விமர்சனம் முன்வைக்கின்றார்கள். உங்கள் பதில் என்ன?
கலைஞரை வந்து ஒரு அரசியல் தலைவர் என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னாலே அவங்க யார் சொல்றாங்கிறது நமக்கு அது வெளிப்படுது. பெரிய ஆளுமையுடைய ஒரு அரசியல் தலைவர், அவருக்கு நிகராக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் யாராவது இருந்தால் காட்டட்டும். 5 முறை முதலமைச்சராக இருந்து திராவிட கொள்கைகள் பலவற்ற சட்டம் போட்டு நிறைவேற்றியவர் அவர். அது அவருக்கு எதிரிகள் ஏராளம், எதிர்கொள்கைகள் ஏராளம், அவர்கள் செய்கிற விமர்சனங்கள் குறைகள் இல்லைன்னு நான் சொல்ல வரல. நான் வந்து கலைஞரை வந்து நேசிப்பதற்கு சில காரணங்கள் உண்டு. ஒன்று, அவருடைய இலக்கியம். என்னுடைய ஃபார்மேஷன் பீரியடில் வந்து ஃபார்மேட்டிவ் பீரியடில் என்னை ஆதிக்கம் பண்ணி ரொம்ப வியக்க வச்சது அவருடைய எழுத்துக்கள், அவருடைய வசனங்கள், இதுக்கெல்லாம் நான் ஈர்க்கப்பட்டேன். இதெல்லாம் ரெண்டாவது அவர் எனக்கும் என் கவிதைக்கும் காட்டிய மரியாதை, அவ்வளோ உயர்ந்த ஒரு இடத்த எனக்கு கொடுத்துருந்தார். முதல் கலைஞர் விருதை எனக்கு தான் கொடுத்தார். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ மதிப்பு மரியாதை என்கிட்ட வச்சுருக்கார் அவர். அதனால் இது அரசியல் உறவு என்பதை விட இலக்கியம் சார்ந்த ஒரு உறவாகத்தான் நானும் கலைஞரும் வந்து பழகி கொண்டிருக்கிறோமே தவிர அரசியல் எனக்கு பிடிக்காது. பிடிக்காத காரணம் வந்து நான் நினைக்கிற மாதிரி அரசியல் இல்லை, அரசியலில் எப்படி இருக்கணுமோ அப்படி என்னால் இருக்க முடியாது. அதுதான் காரணம் நான் அரசியலுக்கு போகாதது. அதனால் அது அவருக்கும் தெரியும், கலைஞருக்கும் தெரியும். முதல்ல வற்புறுத்தினார், வர சொல்லி நான் வரமாட்டேன்னு தெரிந்து கொண்டு விட்டு விட்டார். இனி வக்ஃபு வாரியம் அரசாங்க நியமனம் என்பதனாலேயே அது எப்படி அது 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 விமர்சனம் செய்யப்பட்டுன்னு தெரில. நான் அதுக்கு போக விரும்பலை, நானாக கேட்டு வாங்கி பெற்ற பதவி அல்ல அது, ஹிஸ்ட்ரி அது, வரலாறு. அதுக்கு பலத்த போட்டி நடக்கும், அதெல்லாம் நடக்கும். இது நண்பர்கள் என்ன வற்புறுத்தினாங்க, நீங்கள் வக்ஃபு வாரிய பதவி காலியாக இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும். நான் சொன்னேன் பதவிகள் எனக்கு மோகம் கிடையாது, நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதில் நீங்கள் என்ன செய்தி பணிகள் வெளியே செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பணிகள் செய்ய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த பதவியில் இருக்குது, நீங்கள் அதை பதவி வச்சுட்டு செய்யலாம். அல்லது நீங்கள் வரலன்னு சொன்னால் ஊழல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. வேறு ஆட்கள் வந்து இருக்கிற இன்னும் கொஞ்சம் நஞ்சம் வக்ஃபு சொத்துக்களையும் இது பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி பயமுறுத்துனாங்க. அப்போ தான் நான் கொஞ்சம் யோசித்தேன். அது பிறகு சரி, அவர் கலைஞராக அழைத்து எனக்கு கொடுத்தால் நான் ஏற்றுக் கொடுக்குறேன்னு நான் போய் கேட்க மாட்டேன்னு சொன்னேன். அது மாதிரியே அவங்க போய் சொல்லி நீங்கள் அவரை கொஞ்சம் கேட்டு இது பண்ணிங்கன்னா வந்துடுவார்னு சொன்ன பிறகு கலைஞராக தான் கூப்பிட்டு கேட்டாருங்க. இந்த பதவி எடுத்து அவர் கேட்டிருக்காரு, இந்த பதவி ஏற்றுக்க மாத்தாருங்க அவர், நீங்கள் கேட்டிங்களா, நல்லா தெரியுமா, அவர் ஒத்துப்பாரான்னு தான் கேட்டிருக்காரு. அப்புறம்தான் அதை எடுத்துக்கொண்டு இந்திய வக்ஃபு வாரியமே பாராட்டக்கூடிய அளவுக்கு பணிகள் நான் செஞ்சேன். முழுக்க 2.5 வருஷம் தான் எனக்கு இருந்தது, 3-5 வருஷம் கூட கிடைக்கல. அதாவது காலியாக இருக்கிற இடம் பூரா கல்வி நிலையங்கள் கட்டணும்னு ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்தேன். அது இந்திய வக்ஃபு வாரியத்தில் இல்லாத ஒரு பெரிய இது. அங்கேயே ஆல் இண்டியா லெவலில் டெல்லியில் இதை பாராட்டி எனக்கு கடிதம் வந்தது, வேறு யாருமே செய்யலை இந்த திட்டம், இந்தியா லெவலில் இதை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. அது மாதிரியே ஒரு 300 ஏக்கருக்கு மேலே உள்ள நிலங்களை நான் வந்து காப்பாற்றியிருக்கேன் வக்ஃபோர்டிலிருந்து. ஒரு 200 ஏழைகளுக்கு வீடு கட்டி குறைச்ச வாடகையில் கொடுத்துருக்குறேன். இது மாதிரி பல திட்டங்கள், இன்னும் ஒரு 20-30 கல்வி நிலையங்கள் வந்திருக்கும், இன்னும் பல திட்டங்கள் நான் வச்சுருந்தேன். அது கலைஞர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், பல விஷயங்கள் நான் பண்ண போகிறேன், உங்களுடைய முழு உதவி எனக்கு வேணும், அது இப்படின்னு தான் நான் போகிறேன், இல்லாட்டி இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். அதனால் அதை எடுத்துக்கொண்டதுனால எப்படி எனக்கு விமர்சனம் வருது எனக்கு புரியலை. அதை எடுத்து இதுவரைக்கும் எந்த வக்ஃபு வாரிய தலைவரும் செய்யாத அளவுக்கு நான் பணிகள் செஞ்சிருக்கேன்.
இல்லை இல்லை, அதாவது உங்கள் மேலே வந்து நீங்கள் எதுவும் செய்யலை அப்படிங்கிற விமர்சனம் இல்லை. அதாவது கலைஞர் வந்து என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒரு மூத்த அரசியல்வாதிங்கிற அளவில் எல்லாரும் வந்து சொல்கிற ஒன்று தான். ஆனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தற்போதைய கொள்கைகள், நிலைப்பாடுகள் அல்லது அவர்களின் போக்குகள் விமர்சனத்துக்கு
தாராளமாக செய்யலாம். அது இப்போ உள்ள குறைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் பழைய கலைஞரை விமர்சிக்க முடியாது. இப்போ எந்த தலைவர்கள் பிற்காலத்தில் விமர்சனத்துக்கு ஆளாகாமல் இருந்தாங்க, அது வேறு விமர்சனம். ஆனால் தொடக்க காலத்தில் திராவிட இயக்கம்
ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகின்ற ஒரு தலைவரோடு நீங்கள் இருக்கின்றீர்களே என்ற ஒரு ஆதங்கம்.
அதாவது ஒரு கணவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பின்னாடி அந்த கணவன் குடிக்கிறான் அல்லது வேறு ஏதாவது கொஞ்சம் கெட்ட பழக்கிறங்கிறக்காக மனைவி ஓடி போக முடியுமா என்ன? ஒரு கொள்கை சார்ந்த உறவு தான் அது. பின் முன்னாடி வந்து அவருடைய திராவிட இயக்க பணிகள் அதிகமாக செயல்படுத்தப்பட்டதும் பரப்புனதும் அந்த கட்சியை அவ்வளவு காலம் உயிரோடு வச்சிருந்ததும் அவருடைய பேராற்றலுக்கு சாட்சியது. குறைகள் இருக்குது, விமர்சனங்கள் பண்ணுறாங்க, அதை நான் அது இல்லைன்னு சொல்லலை. அவர் 100 நிறைவானவர் நான் சொல்ல வரல, விமர்சனம் பண்ணட்டும். அதுக்காக நான் அவரை விட்டுட்டு ஓடி போக முடியாது.
அடுத்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தனது கவிதையை வாசிக்கிறார்.
காயம். பித்தன் இருட்டில் வானத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன். காயங்களை ரசித்து கொண்டிருக்கிறேன். இருட்டின் உடலில் இந்த நட்சத்திர காயங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்றான். அவன் மேலும் சொன்னான், உங்கள் இதயங்களை காயங்களால் அலங்கரியுங்கள். காயங்களால் தான் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். காயம்படும் ஓலைதான் சுவடியாகிறது. காயம்படும் கல் தான் சிலையாகிறது. காயம்படும் மூங்கில் தான் கானம் பாடுகிறது. பூக்களும் கூட காயங்களே. நினைவுகள் என்பவை உங்கள் ஆறாத காயங்களிலிருந்து வடியும் இரத்தம்தான். அனுபவங்கள் காயங்களாலேயே கையெழுத்திடுகின்றன. காயங்கள் உணர்ச்சிகளின் காலடி சுவடுகள், வாழ்க்கை அணிவிக்கும் பதக்கங்கள், உயிருடைய இதயத்திற்கு மட்டுமே கிடைக்கும் தர முத்திரைகள். காதலில் காயம்படாத இதயம் காதலின் ரகசியத்தை அறியாது. காயங்களிலிருந்துதான் கவிதை சுரக்கிறது. வாய் பேசும் மொழியை விட காயம் பேசும் மொழி கனமானது. ஆறும் காயம் காயமல்ல.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.